அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ராஜா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை சுகத்தோடு ஜீவனோடு காத்து இந்த புதிய வாரத்தை காண கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான மன அழுத்தங்களின் மத்தியிலே, மன சோர்வுகளின் மத்தியிலே வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் உடைய பாதத்திலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாராவது இப்படிப்பட்ட மன அழுத்தங்களோடு கூட வேதனையோடு கூட உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பார்கள் என்றால், கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்கள் மன அழுத்தத்திற்கான காரணத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் அதற்கேற்ற பரிகாரத்தை உம்முடைய வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதை உணர்ந்து உம்மேலே தங்களுடைய பாரங்களை அழுத்தங்களை எடுத்து வைத்து சந்தோஷத்தோடு இந்த நாளின் பணிகளுக்குள்ளே, இந்த வாரத்தின் பணிகளுக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, குடும்ப சொத்துக்களினாலே ஏற்பட்டிருக்கிற குடும்ப பிரிவினைகள் எல்லாவற்றுமுடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். உலகமும் அதிலுள்ள யாவையும் ஒளிந்து போகும் என்ற உணர்வோடு கூட அழிந்து போகிற பொருட்களை நிமித்தமாக அன்பை இழந்து போகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உம்முடைய அன்பை நிறைவாய் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் உடல் ஊனமுற்றிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இறங்கி அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களும் இந்த உலகத்திலே முக்கியமானவர்கள், அவர்களுக்கும் இந்த உலகத்திலே பங்குண்டு என்பதை உணர்ந்து செயல்பட அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் குடும்ப அங்கத்தினர்கள் உண்மையாய் அவர்களை நேசிக்கவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்தோடு செய்யவும் கர்த்தர் உதவி செய்யும் கிருபை செய்தரலும். இந்த நாட்களிலேயும் புதிய இடங்களுக்கு மாறுதல் பெற்று புறப்பட்டு செல்ல ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். புதிதாய் செல்லுகிற இடங்களிலே தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் வெளிநாடுகளிலிருந்து இன்டர்நெட் மூலமாய் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு எங்களோடு வேதத்தை கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அருமையான குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்கள் அறிமுகப்படுத்தியதனாலே நிகழ்ச்சிகளை கேட்கும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோம். குடும்பத்தை விட்டு தூரமாய் இருந்தாலும் கர்த்தரில் நிலைத்திருக்க, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் காவல்துறையிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல விதமான பாதுகாவல் பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் கரங்களின் கீழே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே அவர்கள் சிறந்து விளங்க, சமாதானத்தை நிலைநாட்ட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் தூரமான இடங்களுக்கு பயணம் செய்ய ஆயத்தப்படுகிறவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே பிரயாண கிருபைகளை தாரும். நீர் முன் சென்று அவர்களுக்காக அந்தந்த இடங்களிலே காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலேயும் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், தங்கள் திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் ஒவ்வொருவரோடும் நாங்களும் இணைந்து உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நீர் கொடுத்திருக்கிற நாட்களையும் காலங்களையும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் பயன்படுத்த கர்த்ததாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாய் அமைய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மன தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேத ஆராய்ச்சியாளர்களே, இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:1-31 தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நான் கூறியது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயு இயேசுவை ராஜாவாக நமக்கு காண்பிக்கிறார். ராஜாவின் ஒவ்வொரு பணிகளாக தொகுத்து அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். கடந்த நிகழ்ச்சியிலே அவர் செய்த 12 அற்புதங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது தனது 12 சீடர்களும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அனுப்புகிறார். இவர்கள் இயேசுவுக்கு முன்னோடிகளாக அல்ல, பின்னோடிகளாக ஓட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அற்புதம் செய்வதற்கான வல்லமையை இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய மற்றொரு காரியம், யோவான் ஸ்நானகன் எந்த ஒரு அற்புதமும் செய்யவில்லை. இப்பொழுது இந்த சீடருடைய பெயரானது அப்போஸ்தலர்களாக மாறுகிறது. சீடன் என்றால் தொடர்ந்து கற்றுக்கொள்பவன், அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன். இந்த அதிகாரத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். மற்றும் ஒரு காரியத்தையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தங்கள் ஊழியங்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் ஆதாரமாக அநேகர் எடுத்தாளும் வசனங்கள் இந்த பகுதியிலேதான் இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கான போதனை எதுவும் இல்லை. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளை அந்த சூழ்நிலையிலேயும் ஏன் அவை கொடுக்கப்பட்டது என்பதையும் பார்த்து அதற்கு தக்கதாக நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும். சரி, வாசிக்கிறேன். மத்தேயு 10 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கப் போகும் இந்த சீடர்களுக்கு இயேசு கொடுத்த வல்லமையே ஒரு அதிகார சான்றாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மேசியாவிற்கான அதிகார சான்றுகளை கூறினார்கள். இப்பொழுது இந்த சீடர்கள் இந்த வல்லமையை பெற்றபடினாலே அவர்கள் சீடர்களாக அல்ல, அப்போஸ்தர்களாகிறார்கள். 2-4 வசனம் வரை பாருங்கள். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. இந்த 12 பேரும் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமாக எப்பொழுதும் அவரோடு தங்கியிருக்கும் சீடர்களாய் இருந்தார்கள். இன்னும் பற்பல சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் பலர் காணப்பட்டாலும் இவர்களே இயேசு தெரிந்தெடுத்துக் கொண்ட சீடர்கள் என்று நாம் கூறலாம். 5-6 வசனங்களை பாருங்கள். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட ஊழியத்திற்கு இந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஆலோசனையை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே மட்டுமே பணி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு இங்கே மிக தெளிவாக காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார். இவ்வாறு பார்க்கும்பொழுது இது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் பார்ப்பது வித்தியாசமானது. அங்கே நாம் பார்க்கும்பொழுது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் 10 அதிகாரத்திலே இயேசு சொல்லும்பொழுது சமாரியாவிலே பிரவேசிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். சரி, அவர்கள் பிரசங்கிக்க வேண்டிய செய்தி என்ன? மத்தேயு 10:7 வசனம், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அருமையானவர்களே, எப்படி பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்ல முடியும்? ராஜ்யத்தின் ராஜாவான இயேசு கிறிஸ்துவிலே அது சமீபமானதாக இருக்கிறது. அவரே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தார். 20-ஆம் நூற்றாண்டிலே அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே உண்டான ஒரு உணர்வு என்னவென்றால், முக்கியமான திருச்சபைகளின் பார்வையிலேயும் முக்கியமானதாக தெரிந்தது பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவது என்று எண்ணினார்கள். இப்படி செயலிலே இறங்கிய ஒவ்வொருவருமே அந்த மாபெரும் பணியை தேவன் அவர்களுக்கு குத்தகைக்க விட்டிருப்பது போல எண்ணினார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, திருச்சபையானது உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்ப வரும்பொழுது அவரே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். திருச்சபை என்பது உலகத்திலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டவும் அவரை குறித்து பிரசங்கிக்கவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபிப்பது அவர்களுடைய பணியல்ல. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. எப்பொழுதென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த 12 சீடர்களையும் தன்னிடத்திலிருந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அனுப்புகிறார். வசனம் 8, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அருமையானவர்களே, இவற்றிலே ஒன்றை நீங்கள் செய்யப்போகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். கவனித்தீர்களா? மரித்தோரை உயிரோடு எழுப்புவதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்றால் அன்று அவர் அனுப்பிய அந்த சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அது அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வசனத்தை இன்று தங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்று எடுத்துக் கொள்கிறவர்கள் அடுத்த வசனத்தை சிந்தித்து பார்க்கிறதே இல்லை, அல்லது அதை குறித்து அவர்கள் கூறுகிறதும் இல்லை. ஆனால் இந்த 8, 9, 10 வசனங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தே இயேசு கூறினார். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது என்று தொடர்ந்து சொல்கிறார். இந்த வசனத்தை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது இந்த வசனம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் தேவை நிறைந்திருக்கிற வைத்திய சாலைகளுக்கு சென்று ஏன் வியாதி உள்ளவர்களை குணமாக்கக்கூடாது என்று கேட்கிறார். மட்டுமல்ல, இந்த வசனத்தை தங்கள் ஊழியத்திற்கு ஆதார வசனமாக சொல்கிறவர்கள் பொதுவாகவே காணிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே தங்கள் கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, வெளிப்படையாகவே இந்த வசனத்தை அதன் சூழலிலே வைத்து நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பணி செய்த அந்த குறுகிய 3 காலகட்டத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளைதான் அது. அவருடைய ஊழியத்தின் இறுதி நாள் ஒன்று வந்தது. அப்பொழுது அவருடைய அப்போஸ்தலர்களுக்கே அவர் வித்தியாசமான ஒரு கட்டளையைத்தான் கொடுக்கிறார். இதை குறித்து லூக்காளின சுவிசேஷம் 22:35-36 வசனங்களிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக் கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய பவுல் 1 கொரிந்தியர் 9:14 வசனத்திலே சொல்லும் பொழுது, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறுகிறார். இவ்வாறு ஊழியர்களை குறித்து 1 கொரிந்தியர் 9 இன்னும் சில விபரங்களையும் பவுல் எழுதியிருக்கிறார். இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பணியை செய்கிற ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மத்தேயு 10:8 வசனம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அடுத்த 2 வசனங்களையுமே நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், எந்த ஒரு வசனத்தையுமே அதன் சூழலிலே நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும். அந்நாட்களிலே தனது சீடர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் முன்னதாக இயேசு வேறு என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 10:11 வசனம், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். அருமையானவர்களே, நிச்சயமாக இது இந்த காலத்திற்கான இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை அல்ல. ஊழியர்களுக்கென்று தங்குவதற்காக பிரத்யேகமாக அறைகள் கட்டப்பட்டு இல்லாமல் இருக்கும் என்றால் வீடுகளிலே தங்குவது சரியானதல்ல. தனியாக ஜெபிப்பதற்கும் செய்தி நேரத்திற்காக ஆயத்தப்படுவதற்கும் அது ஏற்றதாயிருக்காது. எந்த ஊரிலேயும் நாம் போய் நின்று கொண்டு இந்த பட்டணத்திலேயே பாத்திரவான் யார், சிறப்பான கிறிஸ்தவன் யார் என்று அவனுடைய வீட்டை போய் நாம் தட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து இங்கே கொடுத்திருக்கிற கட்டளைகள் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவருடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை. வசனங்கள் 12-13 பாருங்கள், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. இங்கே வீடு என்று சொல்லும்பொழுது அது கட்டிடத்தை குறிக்கவில்லை, அங்கே வாழ்கிற மக்களை குறித்து சொல்கிறது. வசனம் 14, எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். இது இன்று வாழ்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் கட்டளை அல்ல. வசனம் 15, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நியாய தீர்ப்பு நிமித்தமாக விழுந்து போன இந்த பட்டணங்களிலே சிலவற்றை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்கப் போகிறோம். சரி, இந்த 12 சீடர்களும் எதை எதிர்பார்க்க வேண்டும்? வசனம் 16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அந்நாட்களின் சூழ்நிலை குறித்து அவர் சொல்லிவிட்டு அவருடைய சாட்சிகளாக போகும்பொழுது இன்னும் சில அடிப்படை சத்தியங்களை சொல்கிறார். இந்த சத்தியங்கள், இந்த உண்மைகள் காலம் காலமாய் உண்மையானதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். இவைகளிலே ஒன்றை போல இருந்துவிட்டு மற்றொன்றை போல இல்லாமல் இருப்பதும் சரியல்ல. சிலர் பாம்பை போல வினாவுள்ளவர்களாய் இருப்பார்கள், மிக ஞானமுள்ளவர்களாய் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் இருக்க மாட்டார்கள். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்னும் சிலர் உண்டு, அவர்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் இருப்பார்கள், ஆனால் பாம்பை போல வினாவுள்ளவர்களாய் இருக்க தெரியாது. அருமையானுள்ளே, பாம்பானது ஆபத்தானது, புறாவானது ஆபத்தில் இருப்பது. எனவே இவை இரண்டின் குணநலன்களையும் நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டும். வசனம் 17 பாருங்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இன்று ஊழியர்கள் யாரும் ஜெப ஆலயங்களிலே, அதாவது யூத ஜெப ஆலயங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டதில்லை. ஆனால் சில திருச்சபைகளிலே சில உண்மையுள்ள ஊழியர்களையும் தவறாய் நடத்திய திருச்சபைகள் உண்டு. வசனம் 18, அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த காரியம் உண்மையாகவே அந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. அது மட்டுமல்ல, திருச்சபை வரலாற்றை பார்க்கும்பொழுது திருச்சபைகளில் உள்ள அநேகரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். வசனம் 19-20, அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அந்நாட்களிலே அனுப்பிய இந்த சீடர்களுக்கு தாங்கள் சொல்ல வேண்டிய பதிலை ஆயத்தப்படுத்துவதற்கு நேரம் கிடையாது. எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் இயேசு சொன்ன உடனேயே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இன்றைய சூழ்நிலையிலே இந்த வசனத்தை நாம் வைத்தாலும் இது பொருத்தமானதுதான். ஆனால் பரிதாபமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? சிலர் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்க செல்வதற்கும் எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் செல்வார்கள். இது உண்மையாக சரியான ஒரு காரியம் அல்ல. வேதாம கல்லூரி ஒன்றிலே படித்துக் கொண்டிருந்த மாணவன் ஒருவன் இவ்விதமாக செய்தி கொடுக்க போகும்பொழுது கூட ஆயத்தமில்லாமல் போவானாம். அவனுடைய நண்பர்கள் இரண்டு பேர் அவன் எப்படித்தான் பேசுகிறான் என்று பார்ப்பதற்காக அவனோடு சென்றார்கள். பேசும் நேரம் வந்தது. ஏதோ தனது மனதிலே பட்ட அநேக காரியங்களை அவன் பேசி முடித்தான். திரும்ப வரும்பொழுது நண்பர்களிலே ஒருவன் தைரியமாக, சகோதரனே, இந்த செய்தி உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டானாம். அதற்கு செய்தி கொடுத்த அந்த வாலிபன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் என்று கூறினான். உடனே அதற்கு பதிலாக, அருமையான நண்பனே, இப்படிப்பட்ட ஒரு செய்திக்கு நீ பரிசுத்த ஆவியானவர் மேலே பழி போடுவது சரியானது அல்ல என்று கூறினானாம். எனக்கு அருமையான ஊழியக்கார சகோதரனே சகோதரியே, எந்த இடத்திலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் என்பதாகவும் ஆண்டவருடைய பாதத்திலே அதற்காக நாம் அடிக்கடி ஜெபித்து அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி அமர்ந்திருந்து பல மணி நேரங்கள் ஆயத்தம் செய்துதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஜெப ஆலயங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று இயேசு கூறினார். எனவே எந்த சூழலிலே எதற்காக இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னார் என்பதை குறித்து மனதிலே அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே மிக தெளிவாக இந்த உண்மை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வசனம் 21 பாருங்கள், சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது மனிதர்களுக்கு இடையிலே அது பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. அது அங்கே ஒற்றுமையை ஏற்படுத்தவில்லை. ஒரு குடும்பத்திலுள்ள ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்றால் மற்றவர்கள் அப்படி இல்லாமல் இருக்கும்பொழுது அங்கே ஒரு பிரிவினை உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் இதை குறித்து என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 3:18 பார்ப்போம் என்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இப்பொழுது மத்தேயு 10:22 வாசிக்கிறேன். என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனமானது அவர்களுடைய 3 ஆண்டு ஊழியத்திலே அவருடைய சீஷர்களை தான் காத்துக்கொள்வதை குறித்து அவர் கூறியிருக்கிறார். இதேபோல மத்தேயு 24:13 நாம் வரும்பொழுது, மகா உபத்திரவ காலத்திலே எப்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்வார் என்பதை குறித்து சொல்லுகிறார். இதை குறித்து நாம் மத்தேயு 24 படிக்கும்பொழுது கற்றுக்கொள்வோம். சரி, இப்பொழுது மத்தேயு 10:23 பாருங்கள். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாக கவனிங்கள், இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி வர முடியாது என்று கூறுகிறார். உலகத்தை சுற்றி வர முடியாது என்று சொல்லவில்லை, ஆனால் இஸ்ரவேலை சுற்றி வர முடியாது. எதுவரை? மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக என்றும் கூறுகிறார். அதாவது அந்த தேசத்திற்கு முன்பாக தன்னை அவர் வெளிப்படுத்தும் முன்னதாக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே இஸ்ரவேலின் எல்லா பட்டணங்களையும் சந்திக்கவில்லை என்பதை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்வது கடினமானதாயிருக்கிறது. இஸ்ரவேலருக்குள்ளேயும் அவரை குறித்து பிளவுபட்ட எண்ணங்கள் காணப்பட்டன. அவருடைய சீஷர்களிடத்திலே இதை குறித்து அவர் கேட்கிறார். 16:13 மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். இதற்கு அவர்கள் பல விடைகளை கொடுத்தார்கள். ஒவ்வொருவரும் அவரை குறித்து ஒவ்வொரு எண்ணம் உள்ளவனாய் இருந்தான். இன்றைக்கும் இந்த உலகத்திலேயே அவரை குறித்து பலவிதமான எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு பொதுவான சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த ஆலோசனைகள் இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் பின்பற்றக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்று அந்த 12 சீடர்களுக்குத்தான் அவர் கூறியிருந்தாலும் இன்று நமக்கும் அது பயனுள்ளதாயிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 10:24, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அருமையானவர்களே, எப்பொழுதும் இதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நாம் இருக்கிறோமே ஒழிய நம்மை பிரகடனப்படுத்துவதற்கல்ல. எனவே அவருக்குத்தான் சகல கனமும் மகிமையும் செல்ல வேண்டும். அவரையே நாம் முதன்மையாக வைக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் நமக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பிலே குறை ஏற்பட்டுவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. 25, சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பேல்செபோல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்பொழுது மற்ற மனிதர்கள் உங்களை என்ன கூறுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவையே அவ்வாறு தவறாக அவர்கள் நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய சீடர்களாகிய நம்மையும் மக்கள் நன்றாக நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பாருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மறைவான பகுதியும் ஒரு நாள் வெளியரங்கமாக இருக்கிறது. தேவனுடைய நிச்சயமான நியாய தீர்ப்பு விசுவாசிகள் மேலும் அவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேலும் உண்டாகப் போகிறது. எனவே நமது வெளியரங்கமான வாழ்க்கை எவ்வளவு அலங்காரமாயிருக்கிறதோ அதே போல உள்ளான வாழ்க்கையும் அலங்காரமாக இருக்கத்தக்கதாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். 27, நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வானொலி மிகச் சிறந்த ஒரு சாதனம். உங்கள் வீட்டு கூரைக்கு மேலே ஒரு நீளமான கம்பியை கட்டி அதோடு உங்கள் வானொலியை இணைத்தீர்கள் என்றால் கேட்பதற்கு தெளிவற்ற அநேக வானொலி நிலையங்களையும் நீங்கள் தெளிவாக கேட்க முடியும். ஆம், இவ்வாறாகத்தான் நாம் கூரைகட்கு மேலாக வீடுகளின் மேலே நாம் கேட்டதை பிரசித்தம் பண்ணுகிறோம். இதன் மூலமாய் கர்த்தரை அறியும் அறிவிற்குள்ளே வருகிறவர்கள் எண்ணற்ற மக்களாய் இருக்கிறார்கள். வசனம் 28. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவரை பார்த்து, நீங்கள் எப்படி இவ்வளவு தைரியசாலியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதாவது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவனாக இருக்கும்பொழுது இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை என்று கூறினார். புரிகிறதா பிரியமானவர்களே? நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மட்டும் நாம் பயந்து காரியங்களை உண்மையும் உத்தமமாய் செய்யும் பொழுது இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. வசனம் 29. ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. எத்தனை அருமையான ஒரு வாக்கியம் இது இல்லையா? நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளை கூட பொறுப்படுத்திக் கொள்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எப்பொழுதாவது உட்கார்ந்து ஒரு அடைக்கலான் குருவியை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆலயங்களிலேயோ அல்லது வீடுகளிலேயோ அவை வருவதும் போவதுமாயிருக்கிறது. சில வயல் வெளிகளிலே நூற்றுக்கணக்கான குருவிகள் சேர்ந்தாற்போல உட்கார்ந்திருப்பதையும் சேர்ந்து பறப்பதையும் பார்த்திருக்கலாம். அந்த குருவிகளையும் கூட ஒவ்வொன்றாக நமது ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். இந்த காரியத்தை இப்பொழுதும் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்று அநேகர் தங்களை குறித்து யாரும் கவலைப்படுகிறதில்லை, தங்களை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, உங்களை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்களை தனது உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். வசனங்கள் 30-31. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். சகோதரனை சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்திலே உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது உங்களை நேசிக்கிறார்கள் என்றால், அவர்களை விட தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் தாயோ தகப்பனோ உங்கள் தலையிலே எத்தனை முடி உங்களுக்கு இருக்கிறது என்று எப்பொழுதாவது எண்ணி பார்த்திருக்கிறார்களா? ஆனால் உங்கள் தலையிலே எத்தனை முடி இருக்கிறது என்பது கூட ஆண்டவருக்கு தெரியும். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு சிட்டுக்குருவி எங்கே இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் கண்டுபிடிக்க முடியாத எந்த ஒரு இடத்திற்கும் உங்களால் செல்ல முடியாது. எப்பொழுதும் அவரது கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? எத்தனை அருமையான ஒரு சிலாக்கியம் இல்லையா? இந்த ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு விருப்பமா? இதை குறித்து நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? அதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இல்லையென்றால் இன்றே அதை குறித்து சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, அவர் மேலே விசுவாசம் வைத்து, அவரை சார்ந்து கொண்டு, அவருக்கே பரிபூர்ணமாக உங்களை அர்ப்பணிப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6-9.